போகர் கேட்கின்றார், ஐயனே, ஒரு வருடத்தில் 4 மகா பிரதோஷங்கள் வந்தால் அதை பெரியோர் என்ன பெயரிட்டு அழைக்கின்றார்கள்? அதற்கு அகசியர், அன்பனே, ஒரு வருடத்தில் 4 முறை மகா பிரதோஷம் வருவதை பெரியோர்கள் பிரம்மசுரஸ் என்று அழைக்கின்றனர். பிரம்மனை அனுஷ்டித்த வழிபாடா இது? ஐயனை விளக்கமாக கூற வேண்டும். அப்பனை போகா, பிரம்மனும் அரியும் சேதமையால் பரமம் யாம் யாம் பரமம் என்று அவர்கள் படை பொருந்த அரணார் அழல் உருவாய் அவர்களுக்கிடையே ஆதி அந்த மற்றும் நின்றான் அல்லவா? அப்போது ஈகன், உங்களில் இருவரில் யார் ஒருவர் எனது அடியையோ அல்லது என் முடியையோ முதலில் பார்க்கின்றீர்களோ அவர்களே பிரம்மம் என்று அதிரடியாய் ஒழிக்க, திருமால் பன்றி வடிவம் தாங்கி பூமியை குறைந்து கொண்டு அடியை தேடி செல்ல, பிரம்மனும் அன்னப்புறவை வடிவம் கொண்டு முடியை தேடி சென்றான். திரும்பி வந்த பிரம்மனோ முடியை கண்டேன் என்று பொய் சொல்லிவிட்டான். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யும் மாபெரும் குற்றம் ஒரு தவறை மற்றொரு தவறினால் சரி செய்ய நினைப்பதுதான். முதலில் பிரம்மன் நானே பிரம்மம் என்று பொய் சொல்வதன் மூலம் நிரூபிக்க பார்த்தனன். ஆகவே சொல்ல முடியாத சாபத்திற்கு ஆளானான். அதை தீர்த்து கொள்ள ஓர் இடத்திற்கு வந்தான். அந்த இடம் எது என்று உனக்கு தெரியுமா போகா? திரு அண்ணாமலைக்குத்தான் வந்திருப்பான். அட, சரியாக சொல்லிவிட்டாயே. ஐயனே, ஆடிப்பாடி அண்ணாமலையை தொழ ஓடி போகும் வல்வினைகளே என்பதை பிரம்மன் அறியாதவனா என்ன? ஆம் போகா, பிரம்மனும் அண்ணாமலையை ஏகி அடி அண்ணாமலையில் ஈசனுக்கு கோயில் எழுப்பி முறையாக கிரிவலம் அடைகின்றான். ஈசனும் மனம் இறங்கவில்லை, பிரம்மனும் மனம் தளரவில்லை. பல தேவ ஆண்டுகள் கழிகின்றன. கால்கள் தேய்ந்து துடைகள் தேய்ந்து பின்பு இடுப்பும் தேய்ந்த நிலையிலும் விடாமுயற்சியுடன் பிரம்மன் கௌதம் முனிவரை காண்கின்றான். அவரிடம் தன் துயர கற்று, ஈசா, கருணையுடன் நான் செய்த பாவம் தீர்ப்பா என மனமுருகி வேண்ட ஈசனும் பிரம்மனுக்கு காட்சி அளித்தனன். ஆகவே பிரம்மன் ஒரே வருடத்தில் 4 முறை மட்டுமே வருகின்றார். மகா பிரதோஷ வழிபாட்டை உத்தம பிரதோஷ லிங்க தரிசனத்துடன் முறையாக செய்து ஈசனை வழிபட்டதால் அவன் செய்த பாவங்கள் தீர்ந்தன. ஐயனே, திரு அண்ணாமலை கிரிவலத்தின் பிரதோஷ லிங்க தரிசனம் நமக்கு எங்கு கிட்டுகின்றது? ஆகாச நந்தியிடம் இருந்து கிரிவல பாதையில் 18 முறை அடி எடுத்து வைத்து சில வினாடி நின்று பின்பு 3 முறை அடி வைத்து அதிலிருந்து கீழ்நோக்கு சூரிய கலையில் ராசியை மாற்றி கண்ணை தூக்கி கிரி உச்சியை பார்க்கின்ற தரிசனமே பிரதோஷலிங்க தரிசனம் என்று நீ அறிவாயாக. ஐயனே, ஏதேதோ சொல்கின்றீர்களே, ஒன்றும் புரியவில்லையே. உனக்கு புரியாமல் இல்லை போகா. மக்கள் தெளிவடைய விரும்பினால் அவர்கள் குருவை நாடி செல்லட்டும். உத்தம குருவுடன் நீ ஒரு முறை கிரிவலம் வரும்போதும் அடையும் அருளை நீ தனியாக 1000 முறை வளம் வந்தாலும் அடைய மாட்டாய் அப்பனே. ஆம் ஐயனே, இதைத்தான் பெரியவர்களும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்றார்கள் போலும். சரியாக சொன்னாய் போகா. அடுத்து நான் உனக்கு சொல்ல போவது அச்சர பிரதோஷம் என்பதாகும். ஒரே வருடத்தில் 5 முறை மட்டும் மகா பிரதோஷம் வருவதே அச்சர பிரதோஷம் ஆகும். இந்த அச்சர பிரதோஷ வழிபாடு மகா உத்தமமானது ஐயனே. உத்தம குருவே, அச்சர பிரதோஷ மகிமையை விளக்கும் புராண கதைகள் ஏதேனும் உண்டா? ஏன் இல்லை? ஈகன் பிச்சாடனார் வேடம் பூண்டு வந்தது நீ அறிவாயல்லவா? ஆம், பாருகா வனத்து ரிஷிகள் எல்லாம் மகண்டை கொண்டு இருந்ததால் அவர்களுடைய ஆணவத்தை அடக்க ஈகன் பிச்சாடனாய் வந்தான் என்று நீங்கள் அடியனுக்கு முன்பு சொல்லி இருந்தீர்களர் குருவே. சரியாக சொன்னாய் போகா. அப்படி அவன் பிச்சாடனாய் வந்த அழகு என்ன என்பது? வாரழகு, வடிவழகு, நீரழகு, வெள்ளி அழகு, தோல் அழகு, சுவப்பழகு, தொப்புள் அழகு, இடையழகு, முதல் அழகு, முட்புள் அழகு, அல்புள் அழகு, அடக்கழகு, வாழழகு, வடிக்கழகு, சீரழகு, சிறகழகு, நீரழகு, பாரழகு, அத்தனையும் கோடி 2000 சேர்த்து சின்னையும் கூட்டி வரும் அழகே ஈசன். கால் தூசினாக அழகே அழகு. இத்தகைய அழகில் மயங்காதவர் யார்? மகுடியில் மயங்கும் பாம்புகளைப் போல ஈசனுடைய பேரழகில் மயங்கி அனைவரும் ஏன் ரிஷி பத்னிகளும் கூட பின்னே செல்கின்றனர். இதை கண்ட தாரகவனத்து ரிஷிகள் வேதங்களை கற்றிருந்த போதிலும் யாரோ வந்துவிட்டான், அவன் பின்னால் அனைவரும் ஓடுகின்றனர். அன்னவனை அடக்கியே தீர்வோம் என திகற்றி ஈசனையே எதிர்த்து நின்று அவனை கொல்ல 62 அடி நீளம் உள்ள புலியை ஏவுகின்றனர். புலியும் பாய்ந்து வர ஈசனும் சற்றே திரும்பி பார்க்கின்றான். பார்த்த மாத்திரத்திலேயே புலியின் போல் ஈசனுடைய ஆடையாக மாறிவிடுகின்றது. அன்று வந்ததே ஈசனுக்கு புலித்தோல் ஆடை. இதை பார்த்த பின்பும் தாருகாவனத்து ரிஷிகள் தங்கள் தவறை உணராது அருட்பெருஞ்சோதியாக ஈசன் மேல் வேள்வி அக்னியை ஏவுகின்றார்கள். ஆனால் ஈசனோ அதை தன் துண்டு விரல் நகத்தில் அடக்கிக் கொண்டான். இதை பார்த்தாத அவர்களுக்கு புத்தி வந்ததா? ஏனே எப்பொழுதுமே போகா, தோல்வி மேல் தோல்வி, குற்றவனின் போராடும் வேகம் அதிகரிக்கும் என்பதை அறிவாயா? அப்படி என்றால் மறுபடியும் ஈசன் மேல் அந்த ரிஷிகள் எதை ஏவினார்கள்? அருட்பெரும் ஜோதியாக ஈசன் மேல் சாதாரண வேள்வி அக்னியை ஏவிய அறிவிலிகள் இப்போது பூதகன நாதனாகிய சர்வேஸ்வரன் மேல் பூதங்களை ஏவுகின்றனர். அதுவும் பயனற்று போகவே முடிவில் வேதங்களையே ஈசன் மேல் ஏவினார்கள். வேத நாயகனாகிய ஈசன் அவர்கள் வேதங்களையே தன் மேல் ஏவியதை கண்டதும் பெரும் கோபமுற்று உக்கிர தாண்டவம் ஆட ஆரம்பிக்க அண்டங்கள் ஆட ஆரம்பிக்கின்றன. பாரதாவனத்து ரிஷிகள் மடிந்துவிட அவர்கள் மடிந்த பின்பும் ஈசனுடைய உக்கிரம் சமிந்த பாடியில்லை. பார்த்தார் பிரம்மதேவர் அன்னை பராசக்தியிடம் ஓடி வந்து, அம்பிகே, பராப்தரி, சிவ கற்பக தருவே, என் நலம் காக்கும் கற்பகமே, சிறு உடை கொண்ட வடி உடை நாயகி, அடி உடை கொண்டு எடுத்த காலையிலே உண்மையே உண்மை என்று என் ஐயன் உக்கிரம் தணிப்பார் யார் உள்ளரோ என்று மனமுருகி வேண்டிட அன்னையும் கருணை பூண்டனர். தாருகாவனத்திற்கு வந்து ஈசன் முன்னிற்க ஈசனுடைய உக்கிரமும் சிவமாய் அடங்குகின்றது. உக்கிரம் அடங்கிய நிலையில் அன்னையும் ஈசனை பார்த்து இனி அழகாகவும் அருமையாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் ஆட வேண்டும் என் ஈசனை என்று வேண்ட ஈசன் இடப்பக்கம் திரும்புகின்றான். 4000 கோடி பனைகாலம் உயரம் கொண்ட இரு பூதங்கள் 4 உலகளவு கொண்ட ஒரு உடுக்கியை தூக்கி கொண்டு வந்து ஈசன் வைத்து சென்றன. ஈசன் இப்போது வலப்பக்கம் திரும்புகின்றான். கைலாயத்தின் உடுக்கை வாசிக்கும் கணங்களுக்கு தலைவனாகிய தண்ட பிரசண்ட மாறுபவன புண்டசீல நீலகண்ட ருத்ரகணநாதன் வந்து உடுக்கையின் முன் நிற்கின்றான். ஐயனே, இவனுடைய உயரம் எவ்வளவோ? சுமார் 1.5 அடி உயரம் இருப்பான், அவ்வளவே. ஐயனே, 4000 கோடி பனைமரம் உயரம் என்கின்றீர்களே, இது சாத்தியமா? மறுபெரும் ஜோதியாக ஈசன் நின்ற போது அவன் உயரம் என்னவென்று உனக்கு தெரியுமா? மேவி அன்று அண்டம் கடந்து மின்சுடராய் நின்ற மெய்யானை எப்படி அளக்க முடியும் ஐயனே? அப்படி என்றால் அளவிட முடியாத ஈசனுடைய உருவம் முன்னால் 4000 கோடி பனைமரம் உயரம் என்பது அற்பம் அல்லவா? இப்பொழுதும் இந்த உயரம் சாத்தியமா இல்லையா என்று ஐயனே அழகாக சொன்னீர்கள். தாங்கள் கூறியதை அனைவரும் ஒப்புக்கொண்டு தான் தீர வேண்டும். ஆம்போகா, மக்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். இயற்கை பொய்த்தாலும் பொய்க்கலாம், ஆனால் அகத்தியன் வாசல் என்றுமே பொய்க்காது. இதை உறுதியாக மக்களுக்கு தெரிவிப்பாயாக. சரி, கதைக்கு வருகின்றேன். உடுக்கை முன் என்ற நீலகண்ட ருத்ரகணநாதன் இப்பொழுது வாசியை உள்ளிழுக்க உடுக்கை எழுந்து நிற்கின்றது. இப்பொழுது அவன் ஈசனை நோக்க, ஈசனும் அவனை நோக்க அவனுடைய விரல்களில் சக்திகள் பரிணமிக்கின்றன. சக்தியை பெற்ற நிலையில் அவன் உடுக்கையில் தில்லானா என்ற அற்புதமான தாள கோர்வையை வாசிக்க ஈசனும் அதற்கு ஏற்ப அற்புதமாக நாட்டியமாட இறந்த தாருகாவனத்து முனிவர்கள் அனைவரும் உயிர் பெற்று வருகின்றார்கள். குருவே, தில்லானா என்றவன் தாள கோர்வைக்கு அப்படி ஒரு மகிமையா? ஆம்போகா, தில் என்பது உயிரை குறிக்கும். ஆனா என்றால் வருதல் என்று பொருள்படும். ஆகவேதான் இறந்த முனிவர்கள் திரும்பி வந்தனர் தில்லானாவின் மகிமையால். ஐயனே, ஒரு சிறு சந்தேகம். ஈசன் தாருகாவனத்து ரிஷிகளின் அகந்தியை அடக்க நாட்டியம் ஆடியதற்கும் அக்ஷர பிரதோஷத்திற்கும் என்ன தொடர்பு என்று கூறுவீர்களா? போகா, ஈசன் ரிஷிகளை உயிர்ப்பிக்க நாட்டியம் ஆடிய தினம் மகா பிரதோஷ தினம் என்று நீ உணர வேண்டும். அன்று ஈசன் ஆடிய நாட்டியம்தான் அக்ஷர ஒளிகளின் ரகசியங்களை நமக்கு தந்தது. அதனால் அந்த பிரதோஷம் அக்ஷர பிரதோஷம் எனப்பட்டது. மேலும் மக்கள் செய்யும் ஒரு முக்கிய தவற்றிலிருந்து அவர்களை அச்சத பிரதோஷ வழிபாடுதான் காப்பாற்றுகின்றது. அது தெரியுமா உனக்கு? சொல்லுங்கள் ஐயனே, மக்கள் பயனடையட்டும். பல் துளக்கும் போது ஆள்காட்டி விரலால் துளக்க கூடாது. அப்படி துளக்கினால் பிரம்மசக்தி தோஷம் அவனை பிடிக்கும். அத்தகைய பிரம்மசக்தி தோஷம் கூட அச்சத பிரதோஷ வழிபாட்டின் மகிமையால் விலகிவிடுகின்றது. தெரிந்ததா குருவே? அன்று தாருகாவனத்து ரிஷிகள் ஈசன் மேல் வேதங்களையே ஏவியது மாபெரும் குற்றம் தானே? ஆம் மகனே, அன்று அவர்கள் வேதங்களையே தவறாக ஏவியதால் தான் கலியில் வேதம் ஓதுவோர் குறைந்து விட்டனர். ஆனால் ஒவ்வொருவரும் வேதம் ஓதித்தான் தீர வேண்டும். ஒரு வருடத்தில் 6 மகா பிரதோஷ தினங்கள் வருவதை பற்றி கூறுகின்றேன். குருவே, முருகப்பெருமானுக்கும் கந்த பிரதோஷத்திற்கும் தொடர்பு உண்டா? ஆம் ஐயனை, புருஷோத்தமனாகிய முருகப்பெருமானை வழிபட்ட உத்தம பிரதோஷம் இது. ஆறுமுகம் சூரபத்மனை போரில் சந்திப்பதற்கு முன் இந்தன் அருள் வேண்டி திரு அண்ணாமலை முறையோடு பலமருகின்றான். பலகாலமாகியும் இந்தன் அருள் கிட்டவில்லை. முருகனும் நாம் தளராது தசமுக தரிசனத்தில் இருந்து முனிக்கால் நகரத்தில் நடந்து வருகின்றான். காயத்ரி தரிசனத்தை அடைந்து ஈசனை மனமுருகி வேண்ட ஈசனம் மகிழ்ந்து காட்சி அளித்தான். ஆறுமுகா, நீ செல்லும் பயணத்தில் சூரனின் ஆணவத்தையும் அழித்து அவனையே வாகனமாகவும் கொடியாகவும் கொள்வாய் என்று அருள் பாலித்தான். அப்படி முருகன் வரம் பெற்ற நாளன்று சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் கிருத்திகையும் கூடியிருந்ததால் கந்த பிரதோஷம் என பெயர் பெற்றது. அடுத்து ஒரே வருடத்தில் 7 சனிக்கிழமைகளில் திரியோதசி திதி கூடி வருவதை பற்றி விளக்க வேண்டும் குருவே. அப்பனே போகா, ஒரே வருடத்தில் 7 மகா பிரதோஷ தினங்கள் வந்தால் அதற்கு சஜ்ஜ பிரபா என்று பெயர். வாசுதேவரும் தேவகியும் கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு குழந்தையாக பறிகொடுத்து வந்த நிலையில் 8வது குழந்தையை எப்படி நாம் காப்பாற்றப் போகிறோம் என்று நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வானில் தோன்றிய அகிரி ஒரு இடத்தில் சிறந்து ஒரு இடத்தில் வளருவான். மாற்றிடம் போக அவன் தந்தை 7 மகா பிரதோஷம் செய்திருந்தால் தூக்கி போக வழி பிறக்கும் என்று ஒழிக்க வாசுதேவரும் முறையாக ஒரு வருடத்தில் வந்த 7 மகா பிரதோஷங்களையும் சிறையில் இருந்தபடியே அனுஷ்டிக்கின்றார். 8வது குழந்தையாக கிருஷ்ணனும் பிறந்தான். வாசுதேவரும் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து அதை தன் தலைமேல் வைத்துக் கொண்டு நடக்கின்றார். யமுனை நதி குறுக்கிடுகின்றது. அதில் இறங்கி விடுகின்றார். நதியிலோ பயங்கர வெள்ளம். ஆனால் சஜ்ஜ பிரபாவின் சக்தியினால் வாசுதேவருடைய கழுத்தை தாண்டி நீர்மட்டம் உயரவில்லை. ஆனால் யமுனைக்கோ கிருஷ்ணனுடைய பாதங்களை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்ற வேகம். ஆனால் முடியவில்லை. பார்த்தான் கிருஷ்ணன், யமுனை மேல் இரக்கம் கொண்டான். தனது காலை கூடைக்கு வெளியே நீட்டுகின்றான். யமுனையும் கண் சிமிட்டும் நேரத்தில் பொங்கி எழுந்து காலை தொட்டு விட்டு அடங்குகின்றது. குருவே, வாசுதேவர் சஜ்ஜ பிரபாவை அனுஷ்டிக்காது விட்டிருந்தால் வாசுதேவரால் யமுனையை நிச்சயம் கடந்திருக்க முடியாது. போகா, அடுத்து ஒரே வருடத்தில் 8 சனிக்கிழமைகளில் திரியோதசி தேதி கூடி வந்தால் அந்த 8 மகா பிரதோஷங்களையும் திக்கு பிரதோஷம் என்று அழைக்கின்றனர். திருலோக சஞ்சாரியான நாரதர் தன் சஞ்சாரங்களை முடித்துக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனிடம் வருகின்றார். நாராயணனும், நாரதா, கலியுக மக்கள் நலமுடன் இருக்கின்றார்களா என்று கேட்க நாரதரும், மகாபிரபு, கலியுகத்தின் மக்களுக்கு நல்லது கெட்டது தெரிந்திருந்தும் அனைவரும் மாயையில் தான் விழுகின்றார்கள், அதுதான் ஏனென்று புரியவில்லை என்று பதில் சொன்னார். நாராயணனும், அப்படியே நாரதா, அருகில் பலாமம் ஒன்று இருக்கின்றது, அதை பார்த்துவிட்டு என்னிடம் திரும்பி வா என்று சொல்ல நாரதரும் சுறுசுறுப்புடன் அத்தடாகத்தை நோக்கி செல்கின்றார். தடாகம் அமைந்திருக்கும் சூழ்நிலையே அவரை மெய்மறக்க செய்கின்றது. தடாகத்தில் நிறைந்திருந்த நீரை கண்டு பிரமித்த நாரதரும் அதில் சிறிது எடுத்து பருக, ஆஹா, அமிர்தம் போல் உள்ளதே, இதில் குளித்தால் என்ன என்று நினைத்து தடாகத்தை மூழ்கி எழுகின்றார். நாரதராக நீருக்குள் சென்றவர் ராஜ உடையில் வெளியே வருகின்றார். தாமே நாரதர் என்பதை மறந்த நிலையில் சுற்றுமுற்றும் பார்க்கின்றார். தன்னை சுற்றி மக்கள் நின்று ஆடி பாடுவதை பார்த்த நாரதரும், சதைகளை, என்னவாயிற்று என்று அவர்களை கேட்க, பிரபு, உங்களை எங்கெல்லாம் தேடுவது, வாருங்கள், நம் நாட்டிற்கு செல்வோம் என்று ஒரே குரலில் கூட நாரதராஜாவும் சிறிது நடை போட்டு நாட்டிற்குள் சென்று அரியணையில் அமர்கின்றார். சிறிது நாட்களிலே தேடு அழகியான ஒரு மங்கையை மனம் புரிந்து அவளை அளவு கடந்த அன்போடு அரவணைத்து வாழ்ந்து பல குழந்தைகளை பெற்று எடுக்கிறார். இப்படியே 3 ஜென்மங்கள் கழிந்து 300 வருடங்களும் கடந்த நிலையில் ஒரு நாள் கடும் வெள்ளம் ஏற்பட நாரதராஜாவின் மனைவியும் குழந்தைகளும் அடித்து செல்லப்படுகின்றனர். இதை கண்ட நாரதராஜாவும், காக்கும் கடவுளே, நீ எதற்காக இருக்கின்றாய், இவர்களை காப்பாற்ற மறுக்கிறாயே என்று கூறிக்கொண்டே அவர்களை காக்கும் பொருட்டு வெள்ளத்தில் குதிக்க முயற்சித்த நிலையில் கரையில் ஒதுங்கி நின்றார். மூச்சு செலிந்து கண் திறந்து பார்க்கின்றார். எதிரே நாராயணமூர்த்தி நிற்பதை கண்டு அவரை கர்ணாடுகின்றார். ஐயனே, போதும் போதும் இந்த மாய வாழ்க்கை என்று ஓலமிட நாராயணனும், நீ அனுபவித்தது ஓர் நீர்குமிழி தோன்றி மறையும் நேரம்தான், இதற்கே இப்படி அலறினால் மேலும் நீ காண வேண்டியது நிறைய உள்ளது நாரதா என்று கூறி மறைய நாரதனும் இறைவை நோக்கி மனமுருக வேண்டுகின்றார். அப்பொழுது வானில் தோன்றிய அசுரதி, நாரதா நீ முறையோடு திக் பிரதோஷ வழிபாட்டை ஏற்றினால் நாராயண நாமத்துடைய மகிமையை உணர்ந்து அந்த மகிமையினால் என்னிடம் வந்து சேருவாய் என்று ஒழிக்க, நாரதரும் உத்தமமாக திக் பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்து வைகுண்டம் ஏகினார். அப்படி என்றால் இது வைணவர்களும் செய்ய வேண்டிய உத்தம பிரதோஷ வழிபாடா? குருவே, நாம் போகா, நாராயணனுடைய நாமத்தின் மகிமையை உண்மையில் உணர வேண்டும் என்றால் வைணவர்களும் பிரதோஷ வழிபாடுகளை செய்துதான் தீர வேண்டும். பிரதோஷ வேளையில் ஸ்ரீ நாராயணமூர்த்தியே கைலாயம் சென்று ஈசனுடைய நாட்டியத்திற்கு மத்தளம் வாசிக்கும் போது வைணவர்கள் அவ்வேளையில் பிரதோஷ வழிபாட்டை செய்ய வேண்டாமா? குருவே, ஒரே வருடத்தில் 9 மகா பிரதோஷம் தினங்கள் வருமே, அதன் மகிமையை கூற வேண்டுகின்றேன். போகனே, ஒரே வருடத்தில் 9 மகா பிரதோஷ தினங்கள் வருவதை பெரியவர்கள் நவநாத பிரதோஷம் என்கின்றார்கள். மனிதனை ஆட்டும் நவகிரகங்களும் இப்பிரதோஷ வழிபாட்டை செய்து தங்கள் நிலைகளை விருத்தி செய்து கொண்டனாம். முடிவாக ஒரே வருடத்தில் 10 மகா பிரதோஷ தினங்கள் வருவதை பற்றி சுருக்கமாக உனக்கு கூறிவிடுகின்றேன். இதை பெரியவர்கள் சுத்த பிரதோஷம் என்கின்றார்கள். சுத்த பிரதோஷத்தை முறையாக அனுஷ்டித்தால் குருடனான கண்கள் அப்பா முறையோடு தெரியும் பாறேன், குஷ்ட நோய் போன்ற தோல் வியாதிகளும் வந்து வழி செல்லும் என்பதை கலியுக மக்களுக்கு அறிவிப்பாயாக. குருவே, 10 வகையான மகா பிரதோஷங்களில் அற்புதமாக விளக்கினீர்கள். அடுத்து நீங்கள் கூறப்போவதை கேட்க ஆவலாக இருக்கின்றேன். இதனை நானும் பிரதோஷ மகிமை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன், நீயும் கேட்டுக்கொண்டே இருப்பாய். மக்களும் உடம்பு நோக்காமல் படித்துக்கொண்டே இருப்பர். கேட்பதும் படிப்பதும் மட்டும் போதாது. ஐயனே, படித்தவைகளையும் கேட்டவைகளையும் அனுபவபூர்வமாக அறிந்து உணர்ந்து அறிவதே உத்தமம் தெரிந்ததான். அடுத்து, ஒரு வருடத்தில் 25 பிரதோஷ தினங்கள் வருகின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. ஒவ்வொரு பெயரிலும் ஒவ்வொரு தத்துவ அர்த்தம் உண்டு. அப்படி 25 பிரதோஷங்களை பற்றியும் அறியேன் கூற புகுந்தால் அதை கேட்க மனிதருக்கு நேரம் கிடையாது. ஆகவே ஆணி மாதம் வருகின்ற 2 பிரதோஷங்களை பற்றி மட்டும் உனக்கு கூறுகின்றேன். ஆணி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரும் பிரதோஷத்திற்கு சஞ்சிகை என்று பெயர். விதியின் வேகம் தணிந்து ஈசன் அருளை பெற மக்கள் விரும்பினால் அனைவரும் சஞ்சிகை என்ற பிரதோஷ வழிபாட்டை செய்துதான் தீர வேண்டும். குருவே, விதியை மாற்ற முடியுமா? ஏன் முடியாது? யார் யார் ஏதேது எடுத்து இருந்தாலும் அத்தனையும் மாற்றலாம், தன்னையும் மாற்றலாம், தானா இருக்கும் வண்ணமும் மாற்றலாம். பெருமான் பேரெடுத்த காலையிலே அத்தனையும் மாற்றலாம். ஈசன் அருளால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஈசன் நாமம் சொல்லும் அடியானே விதியை மாற்றுவான் என்றால் ஈசனுடைய சக்தி என்னவென்பது? அப்படி என்றால் வசிஷ்டர், விஸ்வாமித்ரர் போன்ற உத்தமர்கள் அருகில் இருந்தும் என் விதி விட்டபடி நான் போகின்றேன் என்று ராமாயணத்தில் ராமன் கூறுவது ஏன்? ராமன் விரும்பவில்லை அவ்வளவே. குருவே, சஞ்சிகை என்ற பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து மற்றொரு விதியை மாற்றிய பெரியவர்கள் யாராவது உண்டா? ஏன் இல்லை. நம் பரம்பரையைச் சேர்ந்த ஒரு உத்தம சித்தர் சஞ்சிகை பிரதோஷ வழிபாட்டை முறையாக அனுஷ்டித்து சித்தியும் பெற்று விதியையும் மாற்ற வல்லவராக விளங்குகின்றார். அவர்தான் சாஸ்த பரபிரம்ம காலதஸ்தீஸ்வர சதா தபசித்தர். குருவே, பெரியவர்கள் ஒருவனுடைய விதியை எப்போது மாற்றுகிறார்கள்? உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு இடம் ஈசனுக்கு கொடுத்தாய், உன்னை சேர்ந்தவருக்கு எவ்வளவு அள்ளி கொடுத்தாய், ஈசன் திருப்பணியில் உன் உடல் தேய்மானம் எவ்வளவு, இவைகளை கணக்கிட்டுத்தான் பெரியவர்கள் உன் விதியை மாற்றுகின்றார்கள். ஞானிகளும் சித்தர்களும் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். விதியையா மாற்ற முடியாது? தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானியர் முன்னை வினையின் முடிப்பை அவிழ்த்தர், பின்னை வினையை துடித்து திசைவர் சென்னில் வைத்த சிவன் அருளாலே என்பதை நீ அறியாதவனா? ஆகவே விதியின் விதியில் சிக்கி கதியின்றி வாடுபவர்கள் சஞ்சிகை பிரதோஷ வழிபாட்டால் விதியின் கோரப்பிடியிலிருந்து விடுபட்டு பேரின்பம் அடைவார்கள் என்பது நிச்சயம். அடுத்து ஆணி மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் பிரதோஷத்தை பற்றி கூறுகின்றேன். கேட்பாயாக. அப்படி வருகின்ற பிரதோஷத்திற்கு பசாங்குகம் என்று பெயர். எம்மை விட்டு செல்வம் எல்லாம் ஓடிவிட்டதே, என்னிடம் பணம் இல்லையே, நாம் வைத்திருந்த பொருட்களை எல்லாம் இழந்து விட்டோமே என்று அரசுபவர்கள் எல்லாம் பசாங்குக பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் இழந்த செல்வங்களை திரும்பி பெறுவதோடு மட்டுமல்லாமல் மறுபிறவியில் மன்னனாகவும் பிறப்பர். அருந்தாயா போகா, இப்பொழுது உன்னை நான் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். மனிதர்கள் இருக்கும் போது ஏன் பயப்படுகின்றார்கள்? இருக்கும் போது இறைவனை அண்டி வாழாததால்? அப்படி அல்ல, பாசவலையில் சிக்கிக் கொண்டதால் பயம் வருகின்றதா? ஏனே உலக பாசங்களை விட்டே போகும் போது பாசத்தினால் பயப்படுகின்றார்கள் என்று நீ சொல்வது தவறு. நானே சொல்கின்றேன், நாம் தர்ம தேவதையை சந்திக்க போகின்றோம் என்ற உணர்வால் மனிதர்கள் இறக்கும் போது பயப்படுகின்றார்கள். ஆகவே நீ இறக்கும் போது தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் பாவ செயல்களை புரியாது இருத்தல் வேண்டும். ஐயனே, பாவம் செய்ய வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை? அப்பனே, நீ சொல்வது போல் பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் முதலில் கிடையாதுதான். ஆனால் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையால் பாவங்களை செய்து விடுகின்றான். குருவே, விளக்கம் தேவை. நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று எண்ணத்தால் முயற்சி செய்கின்றோம் என்று வைத்துக்கொள். பெரும் அளவில் முயற்சி செய்தும் எண்ணம் ஈடேறவில்லை என்றால் நாம் கோபப்பட்டு விடுகின்றோம். கோபத்தின் எதிரொலியாக துரோகம் வருகின்றது. துரோகம் வந்த பிறகு நாம் எதற்கும் துணிந்து விடுகின்றோம். இப்பொழுது அறிந்து கொண்டாயா பாவங்கள் சேரும் விதத்தை? ஆகவே இறந்த பாவம் இனி பிறக்கும் பாவம், மறந்த பாவம் இனி மறக்கும் பாவம், வருத்த பாவம் வருத்தத்திற்கு உரிய பாவம், கருத்த பாவம் கருத்தருத்த பாவம், மறு நிறைத்த பாவம், அறத்த பாவம், அரைத்து கரைத்த பாவம், இவை போக வேண்டுமென்றால் பாசாங்குழி என்ற பெயர் கொண்ட பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும். திரையோதசி திதி உடன் திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும்போது நாம் அனுஷ்டிக்கும் பிரதோஷ வழிபாட்டிற்கு பாசாங்குழி என்று பெயர். இது சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திர பிரதோஷமாகும். குருவே, பாவம் வந்து சேருகின்ற வழியை காட்டினீர்கள். பாவங்கள் தீரவும் சிறப்பானது ஒரு வழிபாட்டை தந்தீர்கள். ஆனால் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு மட்டும் ஒரு வழியை கூறவில்லையே. போகனே, உன்னுடைய கேள்விக்கு கீதாச்சாரியனே பதில் அளிக்கின்றான். தர்மத்தை ஆசைப்பட்டு செய்யக்கூடாது. தர்மத்தின் பலனையும் ஈசனுக்கே அர்ப்பணம் செய்தல் வேண்டும். கர்மமும் அவரேதான். இதுதான் பாவங்கள் செய்யாதிருப்பதற்கு வழியாகும். ஐயனே, கண்ணனே ஈசனுக்கு அர்ப்பணம் செய் என்று சொல்வதால் அறியும் சிவனம் ஒன்று என்றாகி விடுகின்றது அல்லவா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? போகா, வித்தையை வித்தையால் காட்டி வித்தையை ஒத்தையாக ஆக்கி, ஒத்தையை இரட்டையாயாக்கி, இரட்டையை தொப்பையாயாக்கி, தொப்பையை மொப்பையாயாக்கி, மொப்பையில் குடுகுடுப்பை வைத்து, குடுகுடுப்பில் அடுகுடுப்பை வைத்து, அவ்வடுப்பை ஊதி பாறேன், தாரை தம்பத்தை வரும் பாறேன், தாரை நீ கொட்டி பார்த்ததில் பாம்பையும் பரங்கியும் நிற்கும் பாறேன், நாரதன் எடுத்ததில் குடுக்கை இருந்து போக ஒன்று அறி இரண்டு சிவன். ஆகவே அறியும் சிவனும் இரண்டும் ஒன்றன் அறிவாய். அருந்திடா மாநிலம் அடிமந்து பாறேன். சத்குருநாதா, தாங்கள் இப்படி பரிபாஷையில் பேச ஆரம்பித்து விட்டால் யாருக்கு என்ன புரியும்? ஐயனே, உனக்காக 1000 வரிபாடலை 10 வரியாக சுருக்க சொன்னால் புரியவில்லை என்கிறாயா? சரி, மக்களுக்காக இப்பாட்டின் சாரத்தை மட்டும் ஒரு சம்பவத்தின் மூலம் விளக்குகின்றேன். கலியில் ஞானானந்தகிரி என்ற பெயர் கொண்ட உத்தமர் ஒருவர் இருந்தார். அவருக்கு உத்தம சீடர் ஒருவர் இருந்தார். அந்த சீடர் ஹரிநாமத்தை பரப்ப பாரதத்தில் உள்ள குஜராத் மாநிலத்திற்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு இடத்தில் ஹரிநாம மகிமை பற்றி பேசினார். இறுதியில் சொற்பொழிவை முழுவதுமாக கேட்ட ஒரு அடியார் அவரிடம் ஓடி வந்து நிற்கின்றார். அந்த அடியாருக்கோ தாய்மொழியாக ஹிந்தி மொழி மட்டுமே தெரியும். வந்து நின்றவர் அவரை பார்த்து, சுவாமி, நீங்கள் குஜராத்தியில் செய்த ஹரிநாம மகிமை சொற்பொழிவு மிகவும் அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு அனந்தகோடி நமஸ்காரங்கள் என்று சொல்ல ஞானானந்த கிரியினுடைய சீடர் திகைத்து போய், பெரியவரே, அரியனுக்கு குஜராத்தி மொழி தெரியாது, ஹிந்தியில் தான் அரியன் உரையாற்றினேன் என்று சொல்ல, வந்தவரோ, இல்லை, என் காதில் விழுந்ததெல்லாம் குஜராத்தி மொழி சொற்களே என்று உறுதியாக சொல்ல சீடரும் சொல்வது அறியாமல் திகைத்து நின்று விட்டார். குருவே, இந்த மொழிபெயர்ப்பை செய்தவர் யார்? வேறு யாராக இருக்க முடியும்? அவருடைய குருநாதர் ஞானானந்த கிரிதான். ஆகவே உன் மனம் ஒரு பொருளிலே ஈடுபட்டிருக்கும் போது உன் காதில் விழுகின்ற ஒளியில் எல்லாம் உன் மனதிற்கு ஏற்றபடி உருமாறி ஒழிக்கின்றன. அதுபோல நீ விஷ்ணு பக்தியில் பூர்ணமாய் நிலைத்திருக்கும் போது சிவனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் கூட உன் காதில் விஷ்ணுவை பற்றி பேசுவதாகவே விழும். ஆகவே உத்தம சத்சங்க தொடர்பை முறையோடு கொண்டு தத்துவத்தை நீ ஆராய்ந்திருந்தால் அனைத்தும் ஒன்றே, அதுதான் பிரம்மம் என்று நீ அறியலாம். குருவே, நாங்கள் மனசாட்சி சொல்கின்ற வழியில் செல்லும் போது சத்சங்கம் எதற்கு என்று இன்றைய மனிதர்கள் கேட்கின்றார்களே. ஐயனே, மனசாட்சியின் மகத்துவத்தை பற்றி அவதார புருஷனாகிய கிருஷ்ணனே என்ன சொல்கின்றான் தெரியுமா? கலியிலே நிச்சயமாக மனசாட்சி ஆசைக்கு அடிமையாகும் என்கின்றான். ஆகவே கலியிலே ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு வாழும் மனிதனுடைய மனசாட்சி என்றுமே பொய்சாட்சி தான் சொல்லும். குரு ஒருவருக்குத்தான் எது நல்லது எது தீயது என்று நிர்ணயம் செய்யும் தகுதி உண்டு. ஆகவே குருவினுடைய தீர்ப்பே எதிலும் முடிவான தீர்ப்பு என்று மக்கள் உணர்ந்து குருவை சார்ந்து சத்சங்க வாழ்வை நடத்தித்தான் தீர வேண்டும். புரிந்ததா போகா? மேலும் பொதுவாகவே உணர்ச்சியிலும் அறிவாலும் தான் மனிதன் ஆளப்படுகின்றான். அறிவால் ஆளப்படும் மனிதன் சுரவரத்தை மேற்கொண்டு அறிவின் சிகரத்தை அடைகின்றான். ஆனால் உணர்ச்சியினால் ஆளப்படும் மனிதனும் இல்லறத்தில் புகுகின்றான். இல்வாழ்க்கையானது குரு அருளால் முறைப்படுத்தப்படவில்லை என்றால் மனிதனும் பொறாமை அசத்தியம் முதலிய விஷசக்திகள் பரவி அவனை அலைக்கழித்து விடும். சுரவர வாழ்க்கை என்பது ஒரு கத்தியின் கூர்முனையில் நடப்பதை போன்றது. கர்ணம் தப்பினால் மரணம் என்கின்ற கதை. ஆனால் இல்லற வாழ்க்கையோ படுக்க வைத்த கத்தியின் மேல் நடப்பதை போன்றது. படுக்க வைத்த கத்தியின் மீது நடக்கும் போதே சதுக்கி விழுந்து தடுமாறி செல்லும் மனிதன் கத்தியின் கூர்முனையில் என்று நடப்பது? இதை அறிந்துதான் பெரியவர்களும் இல்லறமே நல்கூறி விடுகின்றார்கள். இல்லறம் நல்லறம் ஆவதற்குத்தான் குருவின் அருள் தேவை. ஆகவே அனைவருக்கும் குரு என்றுதான் தீர வேண்டும். ஆனால் குருவே, அனைவருக்கும் குரு வாய்ப்பதில்லையே. கலியுகத்தில் குரு வேண்டுமா என்று இறை நம்பிக்கை உள்ளவர்களே கேட்கின்றார்களே குருதேவா. எல்லா யுகங்களிலும் குரு அருள் நிறைவி நிற்கின்றது. அதை கேட்டு பெறுபவர் மிகச்சிலரே. குருவை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுக்கு உலகில் வேறு எதையும் பெற தேவையில்லை. அக்குருவிடம் அவன் பக்தி சிறப்பியுடன் பரிபூர்ண நம்பிக்கையுடன் தன்னை பிணைத்துக் கொள்வானாயின் அவன் நிறைகுறைகளை தேவைகளை குணநலன்களை குருவே கவனித்துக் கொள்கின்றார். கலியுகத்தில் எதை எதையோ இறைவனிடம் வேண்டும் பக்திமான்கள் கூட தனக்கு சற்புரு வாய்க்க வேண்டும் என்று வேண்டுவதில்லை. உண்மையான உள்ளத்துடன் குரு அருள் பெற இறைவனிடம் வேண்டினால் நிச்சயமாக கலியுகத்தில் கூட இறைவன் அவனை தக்க குருவிடம் சேர்ப்பிக்கின்றார். இது நிச்சயம். இதை சத்தியமான வாக்காக கொண்டு கலி உலகில் மக்கள் இறை வழிபாடு செய்யட்டும். உத்தமரே, பிரதோஷ வழிபாடே இல்லறத்துக்கு நல்லறம் ஆகிவிடாதா? அதற்கு குரு தேவைதானா? போகா, பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக குரு தேவைதான். ஐயனே, குரு அடிமை என்னும் அற்புத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எங்கு தொடங்குகின்றதா குருவே? அற்புதமாய் கேள்வி கேட்கும் அன்பனே போகா, கலியில் அநேகமாக அனைத்து மக்களுடைய வாழ்க்கையும் கேள்வி கேட்கும் வாழ்க்கையாகவே அமைந்துவிடுகின்றது. ஒரு சிலருடைய வாழ்க்கையோ பதில் கொடுக்கும் வாழ்க்கையாகவே அமைந்துவிடுகின்றது. ஆனால் பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே அமைந்துவிடுகின்றது. கேள்வியும் பதிலும் எங்கு முடிவடைகின்றதோ அங்குதான் குரு அடிமை என்ற வாழ்க்கை தொடங்குகின்றது. புரிந்ததா? ஐயனே, குரு இல்லாவிட்டால் பொறாமை அசத்தியம் போன்ற விஷசக்திகள் மனிதனால் பரவி வியாபித்துவிடும் என்றீர்கள். யார் யாருக்கு எங்கெங்கு விஷம் இருக்கின்றது என்பதை அறிய அடியன் ஆவலாக இருக்கின்றேன். உத்தமனே, நன்கு அறிந்து கொள்வாயாக. பொறாமைக்காரனுக்கு விஷம் நாக்கிலே உள்ளது, கோபக்காரனுக்கு விஷம் நரம்பிலே உள்ளது, கொலைகாரனுக்கு விஷம் எண்ணத்தில் உள்ளது, துரோகிக்கு விஷம் அறிவில் ஊறுகின்றது. ஆனால் நன்றி கொன்றவனுக்கோ உடல் முழுவதும் விஷம் உள்ளது என்று அறிவாயாக. குருவே, மனிதன் இத்தகைய விஷயங்கள் இல்லாத வாழ்வதற்காகத்தான் ஈசன் விஷம் உண்டு மரணம் ஆடிய நாளை பெரியவர்கள் பிரதோஷமாக கொண்டாட சொன்னார்களோ? அப்படி என்றால் பிரதோஷ மகிமையை பற்றி மேலும் மேலும் சொல்லிக் கொண்டிருந்தவையனே. உத்தமனே, பிரதோஷ வழிபாட்டில் ஈசன் அம்மையுடன் நந்தியின் மேல் பலம் வரும் ரகசியமே முக்கியமான அங்கம் வகிப்பதால் இப்பொழுது உனக்கு பிரதட்சண முறைகளையும் விதிகளையும் விளக்குகின்றேன். பிரதட்சண முறைகள் மொத்தம் 108 உண்டு. அவைகளில் முக்கியமாக 5 பிரதட்சண முறைகளை மட்டும் கூறுகிறேன், கேட்பாயாக. ஸ்ரீதல பிரதட்சணம். இப்பிரதட்சணத்தில் சுவாமி சந்திரசேகர மூர்த்தி உமையவளுடன் நந்தி வாகனத்தில் ஆலயத்தின் துவஜ ஸ்தம்பத்தில் இருந்து புறப்படுகின்றார். அப்படி புறப்பட்டு 3 முறை தொடர் சுற்று வருகிறான். ஒவ்வொரு சுற்றிற்கும் ஒவ்வொரு விதமான வாத்தியத்தை வாசித்தல் வேண்டும். முதல் சுற்றில் திருஊடல் என்ற வாத்தியத்தையும் பிரிவு தாரை என்ற வாத்தியத்தையும் வாசிக்க செய்தல் வேண்டும். குருவே, முதல் சுற்றில் திரு ஊடலையும் பிரிவு தாரையும் ஏன் வாசித்தல் வேண்டும்? திரு ஊடல் ஊடல்களை தீர்க்கவும் பிரிவு தாரை பிரிந்தவர்களை சேர்க்கவும் வாசிக்க வேண்டும். புரிந்ததா போகா? அப்படி என்றால் அடுத்த 2 சுற்றிலும் வாசிக்க வேண்டிய வாக்கியம் என்னென்ன? குருவே, நம் பரம்பரையோன் கீழே இருக்கின்றான், அவனை நாடி மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். சுவாமி, திரிதல வளத்தில் அடியார்கள் ஈசனையும் அன்னையும் சுமக்கும் நந்தியை சுமந்து கொண்டு எப்படி நடக்க வேண்டும்? போகா, நடையில் பல வகைகள் உண்டு. காலை நடை, கோரை நடை, வாழை நடை, விரிய நடை, பாம்பு நடை, பறவை நடை, புரிய நடை, வண்டு நடை, நண்டு நடை, நார் நடை, நரை நடை, ஆளாளம் காட்டிய வளநடை, கருவிரியன் நடை, தாது நடை, உருவ நடை, எறும்பு நடை, எட்டுக்கால் நடை, கடுநடை, குடை நடை, கால்கூட்டு நடை, பறவை நடை, தேல் நடை, சாறை நடை, சர்ப்ப நடை, குடற்கருவிடு நடை என நடையிலை காட்டி நடக்கின்ற விதிகள் உண்டு. ஒவ்வொரு நடையையும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரவல்லது என்பதை அறிய வேண்டும். உதாரணமாக பறவை நடையில் ஈசன் அடியார் தொழுகையில் வரும்போது அவனை தரிசிப்போருக்கு நேத்திர ரோகங்கள் தீர்கின்றன. குடற்கருவிடு நடையில் ஒரு புறம் குள்ளமானவர்களும் மறுபுறம் உயரமானவர்களும் சுவாமியை தூக்கும் போது ஏற்படும் நடை ஈசனை தரிசிப்போருக்கு நீர் சம்பந்தமான நோய்கள் தீர்கின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். திரிதல பிரதட்சணம் செய்வோர் அடையும் பலன் யாது குருவே? பையனே, பலன்கள் பல உண்டு. எனினும் முக்கியமாக திரிதல பிரதட்சணம் செய்வதால் தவறு செய்யாதவர்களை தண்டித்த பாவம் போகின்றது. அடுத்து வருவது கர்ப்பஸ்ரீ பிரதட்சணம். இறைவனை சுமந்து கொண்டு அடியார்கள் அடிமேல் அடிவைத்து நடந்து வலம் வருவதே கர்ப்பஸ்ரீ பிரதட்சணம் எனப்படுகின்றது. அடியார்கள் அடிமேல் அடிவைத்து நடந்து வரும்போது அடியாருக்கு முதலாகிய ஈசனும் அம்மையோடு அசைந்து அசைந்து வருவதை பார்ப்பதற்கே காண கண்கோடி வேண்டுமடா போகா. யார் ஒருவர் இவ்வளத்தின் போது ஈசனை தாங்கும் பேற்றலை பெற்றாரோ அவர் மீண்டும் கருவில் வந்து தங்க மாட்டார் என்பது உறுதி ஐயனே. அது மட்டுமா, உத்தம கர்ப்பஸ்ரீ பிரதட்சணத்தை முறையாக தரிசிப்பவர்களுக்கு பிள்ளை இல்லா குறை தீரும் என்பதும் பெரியவர்கள் அனுபவித்து உணர்ந்த உண்மை என்பதை மக்களுக்கு அறிவிப்பாயாக. மேலும் இவ்வளத்தில் வாசிக்க வேண்டிய வாக்கியம் நாதஸ்வரம் மட்டுமே. சத்குருநாதா, கலியுகத்தில் ஈசனை சுமப்பதற்கு மக்கள் முன்வர தயங்குகின்றார்களே, இது நியாயமா? நீ ஈசனை சுமந்தால் ஈசன் உன் பாவங்களை சுமக்கின்றான். நீ உன் தோளால் ஈசனை தூக்கினால் மாலா இன்பம் பெறுகின்றாய். நீ உன் தோளால் ஈசனை தூக்கினால் இன்பம் அடைய போவது நீ. தூக்க தயங்கினால் உன் பாவச்சுமையை சுமக்கப் போவது நீ. இதில் ஈசனுடைய பங்கு என்ன? கலியுகத்தில் மனிதன் அறியாமையினால் செல்வம் நிலையானது, அதுவே இன்பத்தை தரவல்லது என்று எண்ணுகின்றான். மேலும் மெய்ஞான கல்வியை விடுத்து வெறும் விஞ்ஞான கல்வியை நம் வாழ்வை உயர்த்துவது என்று அஞ்ஞானத்தினால் எண்ணி விடுகின்றான். வெற்று கல்வியும் செல்வமும் இன்பத்தை தருவது உண்மையானால் அருள்வாத ஊரான் மாணிக்க வாசக பெருமான் ஏன் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று சொல்கிறார்? ஆகவே போகா, இறைவனை வணங்கு என்று பெரியவர் சொன்னது உன்னை கட்டுப்படுத்த அல்ல மகனே, உன்னை ஒழுக்கப்படுத்த என்று உணர வேண்டும். அதுபோல ஈசனை தூக்கு என்று பெரியவர்கள் சொன்னது உன் தாயிற்கு ஒரு வழி செய்ய. ஐயனை பற்றி விளக்கமாக எடுத்து வைக்க வேண்டுகின்றேன். அன்பனை போகா, இறைவனை தோளில் சுமந்து ஆனந்திப்பவன் தன் தாயினுடைய முக்கியக்கே வழிவகுக்கின்றான். மற்றவர் தூக்கத்தில் என்று கைப்பற்றி நிற்பவன் குருவே, மறுபிறவியில் அவன் அழியாக பிறப்பான். ஆகவே போகா, தரிசனமே பலன் தந்தாலும் ஈசனை சுமக்க அனைவரும் முன்வர வேண்டும். புரிந்ததா? நன்கு புரிந்தது குருவே. தொடர்ந்து பிரதட்சண முறைகளை தாங்கள் விளக்க வேண்டும். பிரதட்சண முறையில் அடுத்து வருவது சிக்காடி பிரதட்சணம் என்பதாகும். இவ்வளத்தில் ஈசனை சுமந்தபடி அடியார்கள் முதலில் ஐந்து அடிகள் வைத்து இடப்புறம் திரும்புவர். பிறகு வலப்புறம் திரும்பியபடியே ஐந்து அடிகள் எடுத்து வைப்பார். இப்படியே ஐந்து ஐந்து அடிகளாக முன்னேறும் போது ஈசனம் இடப்புறம் வலப்புறம் என்று மாறி மாறி சென்று அருள் வேண்டி வந்த பக்தர்களுக்கு தரிசனம் தருகின்றான். அது மட்டுமா, ஈசனுடைய ஒவ்வொரு திக்கு பார்வையும் ஒவ்வொரு விதமான அருளை வாரி வழங்குகின்றது. குருநாதா, எந்தெந்த திக்கு பார்வை என்னென்ன அருள் தருகின்றது? உண்மையாக கேட்கும் உத்தமனை விவரமாக சொல்கின்றேன் கேள். ஈசன் பார்க்கும் கிழக்கு பார்வை வாத நோய்களை தீர்க்கின்றது. அவன் பார்க்கும் வடகிழக்கு பார்வை சூளை நோய் தீர்க்கின்றது. தென்னவன் பார்க்கும் தெற்கு பார்வையினால் அகால மரணம் நீங்குவதோடு வாகன விபத்துகளும் நீங்குகின்றது. அன்னவன் பார்க்கும் தென்கிழக்கு பார்வையோ பெண்களுக்கு பால் பாக்கியத்தை பூர்ணமாக தருகின்றது. மேலவன் பார்க்கும் மேற்கு பார்வை திருமணத்தை கூட்டி வைப்பதோடு சிறந்த தம்பதியரின் சேர்க்கைக்கும். பெரியவன் பார்க்கும் வடமேற்கு பார்வையினால் உனக்கு பொண்ணும் பொருளும் சேர்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னவன் காட்டும் தென்மேற்கு பார்வையோ தெய்வீக அருளையே கூட்டுகின்றது. வடக்கு பார்வை வேலை வாய்ப்பையும் வழக்கு வெற்றிகளையும் தரும். இதனால்தான் பெரியவர்கள் அன்னையின் கடைக்கண்களே அனைத்தும் தரவுள்ளது என்றார்களா? ஆம் போகா, நாமும் பொறுமையுடன் தெய்வீக நெறியில் நின்று வாழ்ந்தால் உத்தமர்கள் உயித்து உணர்ந்தது போல் ஈசனுடைய பாதை மகிமைகளை நாமும் உயித்து உணரலாம். பிரதட்சிண முறையில் அடுத்து வருவது எது குருவே? உத்தமனே, குழவி நடை பிரதட்சிணம் எனப்படும் ஒரு உத்தம தலத்தை பற்றி உனக்கு விளக்குகின்றேன். இம்முறையில் அடியார்கள் ஈசனை முதுகிலேயே வந்து முன்னேறி நடக்க ஈசனும் படகு ஆற்றிலே அசைந்து அசைந்து செல்வது போல அடியார் முதுகிலே ஆடி ஆடி அசைந்து அசைந்து செல்வான். அப்படி அவன் செல்வதை பார்ப்பதற்கென்றே பிறவி எடுக்க வேண்டுமடா போகா. இவ்வளத்தின் போது ஈசனை மனம் குளிர தரிசிப்பதால் மூலகத்திலும் தொடரும் நாகதோஷம் நீங்க வழிபிறக்கின்றது என்று மக்களுக்கு அறிவிப்பாயாக. குருவே, கலியில் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாக உள்ளதே, அதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன். ஐயனே, தைல பிரதட்சிணம் என்று அழைக்கப்படும் உத்தம வளத்தில் ஈசன் பவனி வரும்போது அவனை நீ தரிசித்தால் வேலை வாய்ப்புகள் தேடி வந்து உன்னை நாடும். இவ்வளத்தில் ஈசனை சுமந்தபடி அடியார்கள் ஒரு காலை முன்வைத்து மறு காலை தரையில் உரசியபடியே தொடர்ந்து மாற்றி மாற்றி நடப்பதாகும். சற்று விளக்கமாக கூற வேண்டும் குருவே. வெளிநாட்டு அரசர்கள் நம் நாட்டிற்கு விஜயம் செய்யும் போது வரவேற்பு விழாவில் நம் இராணுவத்தினர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடந்து செல்வார்களே, காட் ஆஃப் ஹானர். அது போல ஈசனை சுமந்து இப்பிரதட்சிணத்தில் அடியார்கள் நடந்து செல்ல வேண்டும். புரிகின்றதா? இதையே கால் உராயும் பலம் என்று கூறுவர். குருவே, பலவிதமான பிரதட்சிண முறைகளை பற்றி தாங்கள் கூறினீர்கள், ஆனால் எல்லா வகையிலும் மிகச்சிறந்த பிரதட்சிண முறை எது குருதேவா? அன்புடன் அன்பருக்காக கேட்கும் போதனை சொல்லுற்றோம். சோமசுப்த வளமே அனைத்து வகையிலும் மிகச்சிறந்த பிரதட்சிண முறையாகும். மாலோடு அயனம் காண மங்காத பிரதோஷத்தில் மாதேவர்கள் காண சோமசுப்த வளமே மாமேறு சித்தர்கள் சிந்தித்து அளித்ததே. ஆகவே சோமசுப்த பிரதட்சிணத்திற்கு ஈடு இணையான வரங்களையோ ஆசிகளையோ தரவல்ல பிரதட்சிண முறை எதுவும் கிடையாது என்று மக்களிடம் உறுதியாக அறிவிப்பாய் போகா. குருவே, இவ்வுத்தம பலத்தை பற்றி மேலும் அறிய ஆவலாக இருக்கின்றேன். அப்பனே, சோமசுப்த வளத்தில் ஈதன் முதலில் புறப்பட்ட இடத்தில் இருந்து பிரதட்சிணமாக நவகிரக மூளைக்கு வந்து அங்கிருந்து புறப்பட்டு அப்பிரதட்சிணமாக ஜகசம்பத் நந்திக்கு வர முதலில் நந்திக்கு தீபம் காட்டப்பட்டு பிறகு அத்தீபத்தை ஈசன் ஏற்றுக்கொள்கின்றான். அங்கிருந்து ஈசன் திரும்பவும் பிரதட்சிணமாக வந்து சனீஸ்வர சன்னதியில் நின்று மகாதூப தீப ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் புறப்பட்டு அப்பிரதட்சிணமாக இருக்கும் நிலைக்கு வந்து சேர்கின்றான். இதேபோல் மூன்று முறை பிரதட்சிணமாகவும் அப்பிரதட்சிணமாகவும் ஈசன் பலம் வரும் இம்முறைக்கே சோமசுப்த பிரதட்சிணம் என்று பெயர். உத்தம குருவே, சோமசுப்த வளத்தில் ஈசன் ஏன் பலமாகவும் இடமாகவும் மாறி மாறி வளம் வருகின்றான்? இதனை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஆழகால விஷம் தோன்றி அவர்களை துரத்தியதல்லவா? அப்போது தேவர்களும் அசுரர்களும் கைலேயங்கிரியை நோக்கி ஓடினார்கள் அல்லவா? அப்பொழுது பலமாக சென்று கைலேயங்கிரிக்குள் புகுந்து ஈசனை சரணம் அடையலாம் என்று எண்ணி தேவர்களும் அசுரர்களும் வலப்புறமாக வந்த போது ஆளாளம் அவர்களை இடப்புறமாக வந்து தாக்க அஞ்சி நடுங்கிய அவர்கள் வந்த வழியே திரும்ப ஆளாளமும் தான் வந்த வழியே திரும்பி வந்து அவர்களை தாக்க முற்பட்டது. இவ்வாறு அன்று தேவர்கள் வளமும் இடமுமாக ஓடி ஓடி ஈசனை தேடியதை இன்று சோமசுப்த வளத்தினை மூலம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். குருவே, ஆடு மேய்பவன் ஒருவன் ஆட்டை தன் தோளிலேயே வைத்துக் கொண்டு அதை தேடியதைப் போல தங்கள் இதே கவலத்திலேயே தங்கியிருக்கும் ஈசனை நாடுவதை விட்டு எங்கோ கைவையில் இருக்கும் ஈசனை நாடி ஓடியதால் அந்த வினையே தேவர்களுடைய துன்பங்களுக்கு காரணம் அல்லவா? சரியாக சொன்னாய் போகா. அன்று தேவர்கள் தங்களுள் ஈசனை வைத்துக் கொண்டு இடமும் வளமுமாக ஓடியதைப் போலவே நாமும் சோமசுப்த வளத்தில் ஈசனை தூக்கிக் கொண்டு வளமும் இடமுமாக வளம் வருகின்றோம். புரிந்ததா ஏனே? நன்கு புரிந்தது குருவே. சோமசுப்த பிரதட்சணத்தினால் வரும் பலன் யாது ஏனே? அன்பனே, பிரதோஷ வழிபாட்டில் உத்தம சோமசுப்த வளத்தில் ஈசனை முறையாக சுமந்து ஆனந்திப்பவர்கள் அனைத்து செல்வங்களையும் முறையாக அடைவதோடு தங்களின் பாவ சுமையையும் முறையாக குறைத்துக் கொள்கின்றார்கள். அது மட்டுமா, அஸ்வமேத யாகம் செய்த பலன் அவர்களை தேடி வருகின்றது. குருவே, ஈசன் அம்மனுடன் நம்பியின் மேல் அமர்ந்து வரும்போது அவனை எப்படி முறையாக தரிசித்தது? சுந்தரனை போகா, ஈசன் அம்மையுடன் நந்தியின் மீதேறி பவனி வரும்பொழுது நந்தீசனைத்தான் முதலில் தரிசிக்க வேண்டும். நந்தியை பார்த்துவிட்ட பின் அன்னையை காணுதல் வேண்டும். அன்னையை கண்ட பின் தான் ஈசனை காண வேண்டும். அப்படி நாம் ஈசனை முறையாக தரிசனம் செய்யும் போது அவன் நம்மை விதவிதமாக பார்வைகள் செலுத்துகின்றான். ஈசன் நேர்பார்வையால் பார்க்கும் போது நம்மை பசுபதியாக நோக்குகின்றான். கோண பார்வையால் யோக தத்துவங்களை காட்டி நம்மை ரட்சிக்கின்றான். கண்ட பார்வையால் தெற்கு பிரகாரமாக திரும்பும் போது நம்மை பார்ப்பது நம்மை பல கண்டங்களில் இருந்து காக்கின்றான். இதை மட்டும் இல்லாது பின்புற தரிசனம் மூலமாக அறக்கடவுள் நம்மை தண்டிக்காமல் இருக்க வகை செய்கின்றான். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் குரு மூலமாக இவைகளை கற்று உணர்ந்து அனுபவிப்பதே உத்தமம். அதனால்தான் எல்லாருக்கும் குரு தேவை என்று கூறுகிறார்கள் பெரியவர்கள். உத்தமரே, பொதுவாக பிரதோஷ வழிபாட்டை எங்கு தொடங்க வேண்டும்? சீடனே, பிரதோஷ வழிபாட்டின் நோக்கம் என்ன? பிரதோஷ விழாவின் நோக்கம் அகந்தையை நீக்குவதே என்று தாங்கள் முதலிலேயே கூறினீர்கள் ஐயனே. அப்படி என்றால் பிரம்மனுடைய அகந்தையும் திருமாலுடைய அகந்தையும் அழிந்த இடம் எது? திரு அண்ணாமலை ஐயனே. அப்படி என்றால் பிரதோஷ வழிபாட்டை நாம் எங்கு துவங்க வேண்டும்? திரு அண்ணாமலையில் தான் தொடங்க வேண்டும். குருவே, சரியாக சொன்னாய். திரு அண்ணாமலையில் முறையாக கிரிவலம் வந்து உத்தம பிரதோஷ லிங்க தரிசனம் கண்டு பிரதோஷ வழிபாட்டை துவங்குவதே உத்தமம் என்று மக்களுக்கு அறிவிப்பாய் போகா. மேலும் நாம் எத்தனத்தில் பிரதோஷ வழிபாட்டை செய்தாலும் முடிவில் எம்பெருமான் ஆகிய நடராஜமூர்த்தியை தரிசித்த பின்னரே பிரதோஷ வழிபாடு சம்பூர்ணம் அடைகின்றது. இதுவும் மக்கள் அறிய வேண்டிய முக்கியமான ரகசியமாகும். ஆகவே பிரதோஷ வழிபாட்டை யார் ஒருவர் மேற்கூறியவாறு முறையாக செய்கின்றானோ அவனே மைந்தன் என்று அழைக்கப்படுகின்றான். பாலன், பிள்ளை, மகன், மைந்தன், தருதலை, துரோகி என்று யாரை அழைக்கின்றோம்? உத்தம குருவே, யாரை நாம் பாலன் என்கின்றோம்? யாரை நாம் பிள்ளை என்று அழைக்கின்றோம்? யாரை நாம் மகன் என்கின்றோம்? யாரை நாம் மைந்தன் என்று அழைக்கின்றோம்? போகா, அறிவு வளராத பிராயத்தில் இருக்கும் ஒருவனை பாலன் என்கின்றார்கள் பெரியவர்கள். அதே சமயத்தில் அறிவு முதிர்ந்த நிலையில் இருக்கும் ஒருவரையும் பாலன் என்றே அவர்கள் அழைக்கின்றார்கள். தாய் தந்தையருடன் எப்பொழுதும் சச்சரவுகளில் ஈடுபடும் ஒருவனை பிள்ளை என்றார்கள் பெரியவர்கள். அடுத்து தாய் தந்தை, தன் குடும்பம், இவர்களே தன் உலகம் என்று வாழும் ஒருவனை மகன் என்கிறார்கள் பெரியவர்கள். எல்லோரிடத்தும் மரியாதையாக இருந்து எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வோனையே மைந்தன் என்றனர் பெரியோர். தனக்கென வாழாத மைந்தன் தன்னை தெய்வ திருப்பணிகளுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் போது மகானாக மாறுகின்றான். ஆனால் எல்லோரிடத்தும் சண்டை போட்டு தாய் தந்தையை அவமதித்து நடப்பவரை தருதலை என்றனர் பெரியோர். அதே போல தன்னை வளர்த்து ஆளாக்கிய குருவை எவன் ஒருவன் ஏமாற்றுகின்றனோ அவனை துரோகி என்று அழைத்தனர் பெரியோர்கள். அறிந்தாயா போகா? அதிசனை, பெரியவர்கள் என்று யாரை சொல்கின்றோம் என்று உனக்கு தெரியுமா? உத்தமரே, உலகத்தில் நிலையானது எது என்று ஆராயும் நற்புத்தி உடையவர்களை பெரியவர்கள் என்று நாம் அழைக்கின்றோம் என்று முன்பே தாங்கள் எனக்கு சொல்லி உள்ளீர்கள். நீ சொல்வது அற்றிலும் சரியே. இருப்பினும் மனிதனை பிடித்து ஆட்டுகின்ற பலவித மதங்களையே அடக்கி ஆளும் வல்லமை படைத்தவர்களையும் நாம் பெரியவர்கள் என்றே அழைக்கின்றோம். குருவே, யானைக்கு ஒரே ஒரு முறைதான் மதம் பிடிக்கும். ஆனால் மனிதனையோ பலவிதமான மதங்கள் பிடித்து ஆட்டுகின்றன என்கின்றீர்கள். அப்படி மனிதனை பார்க்கும் மதங்களை கருதி விளக்குவீர்களா? மக்களுக்கு உதவும் என்பதால் விளக்கமாக கூறுகின்றேன். முதலில் மனிதனை தாக்குவது குலமதம் என அறிவாயாக. தான் பிறந்த குலமே உயர்ந்தது என்று எண்ணி வெறி கொள்வதால் வரும் மதம் இது. ஆனால் மனிதனுக்கு குலமதம் கூடாது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று அவன் எப்பொழுது உணர்கின்றானோ அன்று அவனை விட்டு இம்மதம் அகலுகின்றது. அடுத்து மனிதனை பிடிப்பது சகமதம் என்பதாகும். இது சேருகின்ற நண்பர் கூட்டத்தினால் ஒருவனுக்கு வருகின்றது. ஆகவே கலியில் இம்மதம் தாக்காது இருக்க மனிதன் சச்சங்கத்தை நாடுவது ஒன்றே வழி, எவ்வன மதம். இதை தொடர்ந்து வருவது எவ்வன மதம் என்று நீ அறிவாயாக. இம்மதம் இளமையில் அறியாமையினால் மனிதனுக்கு வந்து விடுகின்றது. இளமை என்பது ஈசனுக்கு திருப்பணி செய்வதற்கே என்று ஈசனால் மனிதனுக்கு அளிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இதைத்தான் பெரியவர்களும் இளமையில் கல் என்றார்கள். இளமையில் உள்ள பலத்தால் நீ ஆணவம் கொண்டால் முழுமையில் நீ அதற்காக வருந்தி துயர் உறுவது நிச்சயம். எவ்வன மதத்தை விளக்கும் கதை ஒன்றை உனக்கு கூறுகின்றேன், கேட்பாயாக. மல்லன் ஒருவன் பெரியவர் ஒருவரிடம் வந்தான். தானே பெரிய மல்லன் என்றும் உன்னை மிஞ்ச யாராலும் முடியாது என்றும், ஆகவே தானே பெரியவன் என்றும் அப்பெரியவருடன் கூறி தோள்களை தட்டியபடி குவித்துக் கொண்டிருந்தான். பெரியவனும் அவனை சாந்தப்படுத்தி அமர செய்து சிறிது நேரம் அவனுடன் பேசினார். பின் அவனுக்கு விடை கொடுக்க அவனும் எழுந்திருக்க முற்பட்டான். ஆனால் அவன் கால்கள் ரெண்டும் மறுத்து போயிருந்தன. அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. பெரியவரும் அவனை பார்த்து, நீதான் பெரிய மல்லன் ஆயிற்றே, அபார சக்தியை பெற்றவன் ஆயிற்றே, ஆனால் இப்பொழுது உன்னால் எழுந்து கூட நிற்க முடியவில்லை என்று கேட்க மல்லனும் வெற்றி தலைப்பு நின்று அவரை பணிகின்றான். பெரியவரும், மல்லனை அனைத்திலும் சக்தியாக வியாபித்திருப்பவன் சிவனே, ஆகவே அவனின்றி ஓரணவும் அசையாது, ஆகவே உன் இளமையை ஈசன் திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவாயாக என்று அறிவுரை கூறி அவனை அனுப்பினார். இளமை ஈசனுக்காக வந்தது என்றீர்கள். அப்படி என்றால் தன் முதுமையில் மனிதன் செய்ய வேண்டிய திருப்பணி என்ன? குருவே, போகா, இளமையில் செய்த திருப்பணிகளை நினைத்து நினைத்து ஆனந்திப்பதே முதுமையில் மனிதன் செய்யும் திருப்பணி என்பதை நீ உணர்வாயாக. குருவே, எவ்வன மதத்தை பற்றி அழகாக கூறினார்கள். அடுத்து மனிதனை பிடிக்கும் மதம் யாது? எவ்வன மதத்தை தொடர்வது வித்யா மதம் என்று நீ அறிவாயாக. வெறும் ஏட்டு கல்வியினால் வரும் மதம் இது. முன்பே கல்வி என்றால் என்ன என்று விளக்கியுள்ளேன். உனக்கு கல்வியை பற்றி தெய்வ புலவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? போக, கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றால் தொழார் எனின் என்று கல்வியின் பயனை எவ்வளவு அழகாக சொல்லியுள்ளார் பார்த்தாயா? ஆமகேனே, மாணிக்க வாசக பெருமான் கூட நூல் உணர்வும் உணரா நுண்ணியோன் காண்க என்று ஒரே வரியில் ஏற்றுப்படிப்பின் நிலையை அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் அல்லவா? கல்வியின் நோக்கம் ஈசனை அறிவதே, இளமையின் நோக்கம் திருப்பணி செய்வதே என்பதை மனிதன் என்று உணர்கின்றானோ அன்றுதான் அவனை விட்டு வித்யா மதமும் யவ்வன மதமும் நீங்கும் என்பதை நீ அறிய வேண்டும். அடுத்து வருவது தனமதம் என்பதாகும். செல்வ செருக்கினால் மனிதனுக்கு ஒரு நோயே தனமதம் என்பது. தானமாய் தருவதற்கு வந்ததே தனம் என்று மனிதன் உணர வேண்டும். ஆகவே பூர்வீக புண்ணியத்தினால் வந்த தனத்தினால் நீ ஆணவும் கொள்ளாதே. செல்வமே, சிவபெருமானே என்று நீ ஈசனை அன்புடன் வணங்கினால் தனமதம் உன்னை மாறி வராது என்பதை நீ உணர்வாயாக. அடுத்து மனிதனை தாக்கும் மதம் சௌந்தரிய மதம் எனப்படுகின்றது. பேராபத்தை விளைவிக்கும் இம்மதம் அழகினால் வருவது என்பதை நீ உணர வேண்டும். இதை விளக்க உனக்கு பாரத புராணத்தில் வரும் ஒரு நிகழ்ச்சியை கூறுகின்றேன். துரியோதனன் சபையில் அமர்ந்திருக்கின்றான். பீஷ்மர் போன்ற உத்தமர்களும் சகுனி போன்ற துர்குணத்தாரும் அவனை சூழ்ந்து அமர்ந்து இருக்கின்றனர். அப்போது துரியோதனுடைய மனைவியின் பானுமதி மகாராணி அவைக்குள் நுழைகின்றார். அவளை கண்ட துரியோதனன் யாரோ வருகிறார் என்று எண்ணி பயத்தில் எழுந்து நின்று விட்டான். குருவே, தன் மனைவியே துரியோதனால் தெரிந்து கொள்ள முடியவில்லையா? என்ன விந்தை இது? ஆம் போகா, அவள் அன்று தன் புருவங்களை சிறைத்திருந்ததால் துரியோதனுடைய கண்களுக்கு பூதம் போல் தெரிந்தாள். பூதத்தை கண்டு பயந்ததால் தான் துரியோதனன் எழுந்து நின்று விட்டான். அருகிலிருந்த பீஷ்மரும், என்னே விதியின் கொடுமை, புருவத்தை சிறைத்ததால் கணவனின் ஆயுளை குறைத்தாளே என்று வருத்தப்படுகின்றார். ஆகவே அன்று அவள் புருவத்தை சிறைத்ததால் தான் துரியோதனன் போரில் தோல்வி உற்று மரணத்தை தழுவினான் என்கின்றது இறுதிகள் பாரதம். அது மட்டுமல்லாது புருவத்தை சிறைப்பவர்கள் மீது தீய ஆவிகள் சுலபமாக ஏறிக்கொள்ளும். அவைகளின் தூண்டுதலால் மனிதன் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் எதிர்மாறாக போய்விடும். ஆகவே போகா, இறைவன் அளித்த இயற்கையான அழகிற்கு மனிதன் நெருங்கூட்ட நினைக்கும் போது பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுகின்றான் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். உத்தமரை, தான் வகிக்கும் பதவியினால் ஒரு மனிதனுக்கு ஒரு மதம் எது? போகா, பதவியினால் ஒரு மதம் ராஜ்ய மதம் என்று அறிவாயாக. கலியில் இம்மதத்தின் பிடியில் சிக்காத மனிதர்களே கிடையாது எனலாம். நாட்டை ஆளும் அரசர்களே கூட பதவி மோகம் பிடித்து பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்து விடுகின்றார்கள். சர்க்குருவே, அரசாட்சி என்றால் என்ன? அரணை சாட்சியாக வைத்து ஆளுகின்ற ஆட்சியே அரசாட்சி ஆகும். ஆகவே கலியில் மனிதன் பதவிகளின் நிலையாமையை உணர்வானே ஆனால் அவனை ராஜ்ய மதம் பீடிப்பதில்லை. அடுத்து வருவதோ தபோ மதம் என்று அறிவாயாக. தான் செய்த தவப்பயனால் ஒருவனுக்கு வரும் நோயே தபோ மதம் என்று அறிய வேண்டும். ஐயனே, இம்மதம் ஒருவனை தாக்காதிருக்க அவன் என்ன செய்ய வேண்டும்? தான் செய்த தவத்தினால் பெற்ற பயனை ஒருவன் ஈசனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். தவப்பயனை ஈசனுக்கு அர்ப்பணிப்பதே உண்மையான தவம் என்று நீ உணர வேண்டும். சரியாக சொன்னீர்கள் குருவே. ஈசனை உணர வழிவகுக்காத தவங்களை ஏற்றி என்ன பயன்? போகா, இத்தகைய மதங்களை அடக்கியவர்களையே நாம் பெரியவர்கள் என்கின்றோம். இப்பொழுது புரிந்ததா போகா? பெரியவர்கள் என்றால் யார் என்று நன்கு புரிந்தது மகாதேவா. ஆனால் அத்தகைய உத்தமர்களை நாம் வணங்கும் போது என்னை வணங்காதே இறைவனை வணங்கு என்று ஏன் சொல்கின்றார்கள்? நன்றாக கேட்டாய் அப்பனே. உன் கேள்விக்கு நம் பரம்பரையை சேர்ந்த உத்தமர் ஸ்ரீ அஸ்திக சித்தரே விடை அளிக்கின்றார். நாம் எல்லாம் இறைவனை வணங்கும் போது சிரம் மேல் கரம் குவித்து வணங்குகின்றோம். ஈசனோ கரம் குவித்து ஆசி வழங்குகின்றான். ஆகவே இறைவன் கரம் குவிக்க நாம் சிரம் மேல் கரம் குவிக்கின்றோம். நாம் கரம் குவித்து ஆசி வழங்க ஆரம்பித்தால் ஞான கர்வம் வந்துவிடும். ஆகவே பெரியவர்கள் தங்களுக்கு ஞான கர்வம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தன்னை வணங்குபவர்கள் இறைவனை வணங்க சொல்கிறார்கள் என்றார் அஸ்திகர். புரிந்ததா? ஆகா, என்ன அருமையான விளக்கம்! மதங்களை அடக்கிய மகான்களே கொண்டாடிய உத்தம பிரதோஷ வழிபாட்டை பற்றி மேலும் தாங்கள் கூறுவதை கேட்க ஆவலாக இருக்கின்றேன் குருவே. அன்பனே, மகா பிரதோஷ தினங்களில் ஈசனை அலங்கரிக்கும் முறையை பற்றி நான் உனக்கு விரிவாக கூறுகின்றேன். மக்களுக்கு எடுத்துரைப்பாயாக. சித்தரும் ஞானியரும் ஈசனை அலங்கார பிரியன் என்கிறார்கள். அலங்கார ரகசிய தீபிகா என்று நான் எழுதியுள்ள கிரந்தத்தில் எப்படியெல்லாம் ஈசனை அலங்கரித்து ஆனந்திக்க வேண்டும் என்று விரிவாக சொல்லியிருக்கின்றேன். பிரதோஷ விழாக்களில் இவ்வாறு பல விதங்களில் ஈசனை அலங்கரித்து பலம் வர செய்வது உத்தமம் என்றாலும், ஈசனுக்கு மையிட்டு அலங்கரித்து பார்ப்பதும் உத்தம பலன்களை தரவல்லது. குருவே, முதலில் ஈசனுக்கு மலரிட்டு பார்க்க சொன்னீர்கள், அடுத்து மையிட்டு பார்க்க சொன்னீர்கள். ஈசனுக்கு மையிட்டு பார்ப்பது எத்தனை பலன்களை தரவல்லது என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும். அன்பனை, பிரதோஷ விழாவில் ஈசனுடைய நுனி நாடியில் மையிட்டு அக்காட்சியை காண்பவர்களுக்கு 6 ஆண்டு காலம் போதனத்திற்கு வழி உண்டு. ஈசனுடைய குழி கன்னத்தில் மையிட்டு அக்காட்சி காண்போருக்கு இல்லை இனி பிறவியே. ஈசனுடைய புருவத்தில் மையிட்டு அக்காட்சியை கண்டவனுக்கு மனைவியினால் துன்பமும் இல்லையே. குருநாதா, பிரதோஷ விழாவில் ஈசனை அலங்கரித்து அதிகாருக்கு அருள் பெற்று தரும் மை எப்படி பிறக்கிறது? ஈசனுக்கு இடப்படும் மை உருவாகும் விதத்தைத்தானே கேட்கின்றாய்? சொல்கிறேன் கேள். பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து அதை சுத்தமாக கழுவி வெட்டி வேறுடன் சேர்த்து இடித்து சாறு எடுக்க வேண்டும். பின் அதை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து சிறிது நீர் விட்டு வானலியில் நன்கு காய்ச்ச வேண்டும். தைல பதம் வந்தவுடன் அந்த கலவையை ஒரு துணியில் இட்டு பிழிந்தெடுக்க எண்ணெய் போன்ற திரவம் வரும். அத்திரவத்தை ஒரு அகல் விளக்கு ஊற்ற வேண்டும். அதில் தாமரை திரியை இட்டு தீபம் ஏற்ற வேண்டும். திரி எரியும் போது அதில் பசு எண்ணெய் தடவப்பட்ட ஒரு சுத்தமான தேங்காய் ஓட்டை தலைகீழாக பிடிக்க வேண்டும். இப்பொழுது தேங்காய் ஓட்டில் புகைப்படிய ஆரம்பிக்கும். தீபம் முழுவதுமாக எரிந்து அணைந்தவுடன் ஓட்டில் பிடித்திருக்கும் கரிப்புகையை வழித்து ஒரு சிறிய சந்தன பெட்டியில் சேகரித்து அதை மலர்களால் அலங்கரித்து சிவபஞ்சாட்சரம் முறையாக ஓடி அதற்கு உருவேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட மையே ஈசனை அலங்கரிக்கும் தகுதியை பெறுகின்றது. உத்தமரே, உத்தம பிரதோஷ வழிபாட்டினால் மக்கள் அடையும் இன்பத்திற்கு எல்லையும் உண்டோ, எல்லையில்லாத இன்பத்தையும் அருளையும் தருவதால் தானே பிரதோஷ வழிபாட்டை தெய்வங்களே அனுஷ்டித்தனர்? குருவே, ஒவ்வொரு கிழமையிலும் நாம் செய்யும் பிரதோஷ வழிபாட்டின் மகிமையை தாங்கள் கூற வேண்டும். அன்பனே, ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் செய்யும் பிரதோஷ வழிபாடு அவர்களுக்கு சுப மங்களத்தை தருகின்றது. திங்கட்கிழமைகளில் மக்கள் செய்யும் பிரதோஷ வழிபாடு அவர்களுடைய மனங்களில் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் அருளை தருகின்றது. செவ்வாய்க்கிழமைகளில் மக்கள் பிரதோஷ வழிபாட்டை அனுஷ்டித்தால் அவர்களுடைய இல்லங்களில் இருக்கும் பஞ்சம் பட்டினி அகலும். புதன்கிழமைகளில் செய்யும் பிரதோஷ வழிபாட்டினால் ஆண் சந்தான பாக்கியம் கிட்டும். வியாழக்கிழமை பற்றி பிறகு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமைகளில் பிரதோஷ விழாவை கொண்டாடுவதால் எதிர்ப்புகள் நீங்குகின்றன. சனிக்கிழமைகளில் நாம் அனுஷ்டிக்கும் மகா பிரதோஷ வழிபாட்டினால் நாம் அடையும் பலன்களை முன்பே உனக்கு நான் கூறிவிட்டேன். இருப்பினும் சிறவார பிரதோஷ வழிபாடு பதவி உயர்வை தருவதோடு மாயைகளில் மாட்டிக்கொண்டு அலைகரிக்காத நிலையையும் அறிகின்றது. குருவே, பிரதோஷ வழிபாட்டில் ஈசனுக்கு செய்ய வேண்டிய நிவேதன முறைகளை இப்பொழுது தாங்கள் விளக்க வேண்டும். ஐயனே, சித்திரை மாதத்தில் வருகின்ற பிரதோஷ தினங்களில் நீர்மோரும் தயிர் சாதமும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட வேண்டும். அப்படி நிவேதிக்கப்பட்ட நீர்மோரையும் தயிர் சாதத்தையும் கோலாகலமாயிருக்கும் பிள்ளைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். இப்படி செய்து ஈசனை ஆராதிப்பதால் மூலம், பவித்ரம், சூடு, எலும்புருக்கி போன்ற நோய்கள் நீங்குகின்றன. வைகாசி மாதத்தில் வருகின்ற பிரதோஷ விழாக்களின் போது பாலையும் சர்க்கரை பொங்கலையும் ஈசனுக்கு நிவேதித்து பின் தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து ஆசானை ஆராதிப்பதால் எல்லாவித வயிற்று கோளாறுகளும் நம்மை விட்டு அகன்றுவிடும். ஆனை மாத பிரதோஷ வழிபாட்டில் தேனும் தினைமாவும் ஈசனுக்கே நிவேதிக்கப்பட்டு என் தானம் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு செய்வதால் மலத்த தன்மை நீங்கும். ஆடி மாத பிரதோஷ வழிபாட்டில் மக்கள் வெண்ணையுடன் சர்க்கரை சேர்த்து அதை ஈசனுக்கு நிவேதித்து பின் தானம் செய்ய வேண்டும். இப்படி செய்த ஈசனை ஆராதிப்பதால் கொழுப்பினால் ஒரு நோய்கள் நீங்கும். ஆவணி மாத பிரதோஷ வழிபாட்டில் ஈசனுக்கு பயிர் சாதம் நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு செய்து ஈசனை ஆராதிப்பதால் காரிய தடைகள் நீங்குவதோடு நோயுற்றவர் நோயிலிருந்து மீள்வர். தொட்டாசி மாத பிரதோஷ வழிபாட்டில் சர்க்கரை பொங்கலும் புளியோதரையும் நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு ஈசனை ஆராதிப்பதால் அரிப்பு, கடிப்பு, ஊரல், விஷக்கடி போன்ற உபாதைகள் நீங்கும். ஐப்பசி மாத பிரதோஷ வழிபாட்டில் உளுந்து வடையும் ஜிலேபியும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதால் சீதள நோய் தீரும். கார்த்திகை மாத பிரதோஷ வழிபாட்டில் எலுமிச்சை சாதமும் தேங்காய் சாதமும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும். இப்படி செய்வதால் பெண்களுக்கு கர்ப்பம் சம்பந்தமான நோய்கள் தீர்வதுடன் அடிவயிற்றிலிருந்து சுதைப்பகுதி வரை உள்ள வியாதிகள் தீரும். மார்கழி மாத பிரதோஷ வழிபாட்டில் வெண்பொங்கலும் சுண்டல் கடலையும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதால் மஞ்சள் காமாலை, ஆஸ்மா போன்ற நோய்கள் நீங்குகின்றன. தை மாத பிரதோஷ வழிபாட்டில் தயிர் ஏற்றில் தேனை சேர்த்து ஈசனுக்கு நிவேதிக்க வேண்டும். பிறகு அதை தானமாக விநியோகிக்க வேண்டும். இப்படி செய்வதால் கபத்தால் ஒரு நோய்கள் நீங்கும். மாசி மாத பிரதோஷ வழிபாட்டில் நெய்யுடன் சர்க்கரை கலந்து ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும். இப்படி செய்து ஈசனை ஆராதிப்பதால் மாந்தம், வயிறு உபசம், சிறுநீரக கோளாறுகள் போன்ற உபாதைகள் நீங்கும். முடிவாக பங்குனி மாத பிரதோஷ வழிபாட்டில் தேங்காய் சாதமும் தக்காளி சாதமும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்து ஈசனை ஆராதிப்பதால் மனக்லேசம், சித்தம், பைத்தியம் முதலிய நோய்கள் நீங்குகின்றன. புரிந்ததா போகா? ஐயனே, நன்கு புரிந்து கொண்டேன். மக்களுக்கு உங்களுடைய அறிவாக்கு மிகவும் பயன்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. உத்தமரே, பிரதோஷ விழாவில் நம்பிக்கை காப்பரசு நிவேதிக்கப்படுவதேன்? அருகம்புல் மாலை நாம் அவருக்கு சூட்டுவதன் காரணம் என்ன? நம்பியின் அகம்பாவத்தால் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதல்லவா? அப்பொழுது அன்னை ஈவன் அருளால் நம்பியின் வியாதியை தீர்ப்பதற்காக அரிசியில் வெள்ளம் கலந்து அவனுக்கு அருமருந்தென ஊட்டினாள். அவன் சிறிது தெளிவு பெற்றான். அவன் மேலும் தெளிவடைய வேண்டி கணவதியின் விருப்பப்படி அன்னை நந்திக்கு அருகம்புல் மாலையை சூட்டினாள். நந்தீசனுடைய அனுபவம் அனைவருக்கும் பாடமாக அமைய வேண்டி பிரதோஷ வழிபாட்டில் நந்திக்கு காப்பரிசு நிவேதிக்கப்படுகின்றது, அருகம்புல் மாலையும் சூட்டப்படுகிறது. புரிந்ததா போகா? உத்தம குருவே, இதுவரை தாங்கள் பிரதோஷ வழிபாட்டின் மகிமைகளை மக்களுக்காக அற்புதமாக எடுத்து உரைத்தீர்கள். உத்தம ரகசியங்களை எல்லாம் மக்கள் உணர்ந்து மையம் பொருட்டு எளிமையாக விளக்கிக் கொண்டீர்கள். அதற்காக அடியேனும் மக்களும் தங்களுக்கு நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். இருப்பினும் ஐயனே, பிரதோஷ மகிமைகளை பற்றி தங்கள் அருள்வாக்கிற்கு முத்தாய்ப்பாக தாங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? போகா, நீ கேட்ட கேள்விகளின் மகிமையால் தான் எங்கள் புதைந்து கிடக்கும் பிரதோஷ மகிம் ரகசியங்கள் பல வெளிவந்தன என்பதே உண்மை. ஆகவே நானும் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இருப்பினும் முடிப்பதற்கு முன் உன் விருப்பப்படி கலியுக மனிதன் ஒருவன் பிரதோஷ வழிபாட்டை அனுஷ்டித்து அழியா பெற்ற ஒரு உத்தம வரலாற்றை மக்களுக்கு உதவும் பொருட்டு கூறுகின்றேன். அசாம் மாநிலத்தில் உள்ள பரம்பூர் என்ற கிராமத்தில் பகதத்தன் என்னும் பெயர் கொண்ட முரடன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் சோளத்தை பயிரிட்டு வாழ்ந்து வந்தனர். பகதத்தனும் அந்த சோள விவசாயிகளுக்கு உதவியாளனாக வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தான். அவனுக்கு படிப்பறிவு கிடையாது. அவனுக்கு இயற்கையிலேயே அதிக வளம் இருந்ததால் அனைவரும் அவனை மோட்டாபாய் என்று அழைப்பது வழக்கமாகிவிட்டது. அவன் தைரியசாலியாகவும் முரடனாகவும் இருந்த போதிலும் நியாயம் நேர்மை இவைகளை புரிந்து கொண்டு தான் சண்டை சக்கரவுகளில் இறங்குவான். படிப்பறிவு அற்ற அவனுக்குள் நெடுநாளாக ஒரு ஆசை இருந்து வந்தது. பெரிதாக பாடசாலை ஒன்றை நிறுவி அதன் மூலம் எண்ணற்ற மாணவர்களுக்கு தொழில் சார்புடைய கல்வியை புகட்ட வேண்டும் என்பதே அவனது நெடுநாளே ஆசை. அவன் தன் எண்ணம் ஈடேற ஒரு ஜமீன்தாரிடம் அடியாளாக சேர்ந்து திருட்டு கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபட்டு ஜமீன்தாருக்கு தெரிந்தும் தெரியாமலும் செல்வம் சேர்த்து பானைகளை போட்டு மூடி அருகில் இருந்த காட்டில் புடைத்து வைத்து அவைகளை காத்து வந்தான். ஒரு நாள் அவனுடைய மனசாட்சி உன் ஆசை நிறைவேறுவதற்கு முன் நீ இறந்து விட்டால் என்று கேட்க பகதத்தனும் அதை நினைத்து வருந்தியவனாக காமாக்கியா என்னும் உத்தம சிவத்தலத்திற்கு வருகின்றான். தன் நெடு நாளைய ஆசையை வாய்விட்டு சொல்லி ஈசனை வேண்டுகின்றான். ஈசனும் அசிரியாக உன்னுடைய எண்ணம் பூர்த்தி அடைய எமக்கு நீ பிரதோஷ விழா எடுப்பாயாக என்று ஒழிக்க பகதத்தனும் சொல்லனாக மகிழ்ச்சி அடைந்து தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஈசனுக்கு அங்கே பிரதோஷ விழா எடுக்க தொடங்கினான். பிரதோஷ விழாவில் ஈடுபாடு கொண்டவுடன் கொள்ளையடிக்கும் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து முடிவில் கொள்ளையடிப்பதையே நிறுத்திவிட்டான். இப்பொழுது அவனிடம் தேவைக்கு அதிகமான செல்வமும் பானைகளும் சேர்ந்து விட்டது. 12 பிரதோஷங்கள் பூர்த்தியான நிலையில் ஈசனும் அறிவாளிக்க பகதத்தனும் ஒரு சிறந்த பண்டிதரை சந்தித்து தன் பாடசால திட்டம் பற்றி தெரிவிக்க அவரும் இவனை பார்த்து சிரித்து 10,000 பொன் தட்சிணையாக கேட்க அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவரை காமாக்கிய தளத்திற்கு அழைத்து வந்து ஈசன் முன்னால் பாடசாலை உருவாக்கி தருவதாக சத்தியம் செய்ய சொல்லி அவரிடம் தான் பானைகளில் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை கொண்டு வந்து கொட்டுகின்றான். பிரம்மாண்டமான முறையில் பாடசாலையும் உருவாகின்றது. எல்லா இடங்களில் இருந்தும் பாடசாலைக்கு மாணவர்கள் வந்து குவிகிறார்கள். மாணவர்களுக்கு கல்வியும் உணவும் இலவசமாகவே வழங்கப்பட்டன. பகதத்தினுடைய நெடுநாளைய ஆசையும் பூர்த்தியானது. அதற்கு காரணமான பிரதோஷ வழிபாட்டையும் அவன் தொடர்ந்து நடத்தி வருகின்றான். இந்த பாடசாலையில் தயாரான மாணவர்கள் எங்கும் வரவேற்கப்பட்டனர். 30 வருடங்கள் உருண்டு ஓடின. பகதத்தினுடைய செல்வம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்தது. அவனது செல்வத்தை தாங்கிக் கொண்டிருந்த கடைசி பானையும் தோண்டி எடுக்கப்பட்டு செலவழிக்கப்பட்டு விட்டது. பணம் வேண்டி பகதத்தன் காமாக்கியா ஈசனிடம் ஓடி வருகின்றான். அன்றோ பிரதோஷ தினம். ஈசனை வாகனத்தில் கண்ட பகதத்தனும் காமாக்கியா காமாக்கியா என்று வேதனை குரல் கொடுத்து சாய்கின்றான். ஈசனுடன் இரண்டர கலந்தனன். ஈசனும் அசிரியாக கூடியிருந்த மக்களிடம் என் அடியான் நின்ற இடத்தை தோன்றுக என்று ஒழிக்க மக்களும் அவ்விடத்தை தோன்ற அங்கு அளவற்ற பொண்ணும் பொருளும் கிடைக்க அத்தனை செல்வங்களும் பாடசாலைக்கு சேர பகதத்தன் புகழ் போலவே பாடசாலையும் நாளொருமையும் தொழிலொரு மனவுமாக மேலும் மேலும் வளர்ந்து 10,000 அறிஞர்களை உருவாக்கி இந்நாட்டிற்கு அளித்த பெருமையை பெற்றது. அன்பனை போகா, படிப்பறிவே இல்லாத பகதத்தினால் எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடிந்தது தெரியுமா? குருவே, பிரதோஷ வழிபாட்டின் மகிமைதான் பகதத்தினுடைய கனவை பூர்த்தி செய்தது. சரியாக சொன்னாய் போகா. முரடனை முக்கனுடன் சேர்த்த பிரதோஷ வழிபாட்டின் மகிமையை என்னவென்பது? ஆகவே மக்கள் அனைவரும் என்னுடைய அறிவுரைகளை கேட்ட பின்னராவது பிரதோஷ வழிபாட்டின் மகிமைகளை உணர்ந்து அவ்வழிபாட்டை எல்லா சிவத்தலங்களிலும் கொண்டாட வழி செய்து பிரதோஷ வழிபாட்டை அனுஷ்டிப்பார்களேயானால் அவர்களுக்கு சர்வ மங்களமும் கூடும் என்பதை ஈசனுடைய பேரருள் கருணையினால் உறுதியாக கூறி முடிவில்லாத தலைப்பாகிய பிரதோஷ வழிபாட்டின் மகிமையை சச்சமயம் ஓரளவோடு முடித்துக் கொள்கிறோம். வியாழனன்று பிரதோஷ பூஜை. அதிகாலை எழுந்து குளித்து குருவோரையில் சூரிய நமஸ்காரம் 51 முதல் 100 வரை செய்து சூரிய கவசம், காயத்ரி, துவாதச நாமாவளி முதலியன ஜபிக்க வேண்டும். பஞ்சாட்சரம் ஜபித்து திருநீற்றுக்குரியதாவது செய்து சூரிய பூஜை செய்தல் வேண்டும். அங்கு முழுவதும் உணவு ஏற்க கூடாது. கறந்த பசும்பாலில் மட்டும் குங்குமப்பூ போட்டு காய்ச்சி வீட்டில் சிவலிங்கத்திற்கு நைவேத்தியம் செய்த பின்னர் பருகலாம். பின்னர் பெரிய புராணம், சிவபுராணம், திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்த வேண்டும். மதியம் வெண்கல பாத்திரத்தில் சுத்த அன்னம் நைவேத்தியம் செய்து அகல் தீபம் ஏற்றி போற்றில் திருவசவல் திருவருட்பா அல்லது திருவாசகம் துதி பாட வேண்டும். பிறகு சாதத்தினை உள்ளப்பொடி கலந்து 6 உருண்டை, சுக்குப்பொடி கலந்து 3 உருண்டை, பசுந்தை கலந்து 3 உருண்டை உண்ணலாம். சுட்டுக்கல்ல எதுவும் கூடாது. மீதமுள்ள சாதத்தினை சிதைந்து நாய்க்கு உணவாக இடுதல் வேண்டும். நாள் முழுவதும் பஞ்சாட்சரம் ஓதிதல் வேண்டும். மனம் உள்ள உதிரி பூக்களை ஒரு பிரம்பு குடையில் வைத்து சுவாமிக்கு பிரதோஷ காலத்தில் அர்ச்சனை செய்தல் வேண்டும். சம்பங்கி அல்லது மல்லிகை மட்டும் கொண்டு மாலை தொடுத்து சுவாமிக்கு காட்டலாம். பிரதோஷ மகிமை புத்தகங்களில் கூறிய வண்ணம் சிவதரிசனம், சித்து நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும். பிரதோஷம் முடிந்த பின்னர் தானங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக பசுவிற்கு தானம் செய்ய வேண்டும். இந்தனம் முறையாக செய்ததின் அரிய பலன்களை பெறலாம். அவற்றுள் வயதானவர்களாய் இருப்பின் சாந்தமான இறை நினைவோடு இறைவழி பாதையில் அவர்கள் சென்றறிய சிறுதல் அறிவார்கள். நமக்கு அவசரத்தில் தேவையான எந்த உதவியும் மனம் போகும் அளவிற்கு ஆபத்து இருப்பினும் அந்த ஆபத்து நீங்க உபாயமும் நீங்கள் கிட்டும். பெண்கள் தாங்கள் பலமுறை நன்வழிகளை எடுத்துரைத்தும் பிறரை திருத்த முடியாமல் இருந்தால் தங்களின் சொல்லுக்கு மதிப்புண்டாகி சொல்லுக்கு கட்டுப்பட்டு திரும்ப வாய்ப்பு ஏற்படும். சிறு சிறுமிகளுக்கு கம்ப்யூட்டர் அறிவு வளரும்.